அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்று 2 வாரங்கள் நிறைவாகியுள்ளது. இந்த 2 வாரங்களில் பல சட்டங்களை அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். அது மட்டுமல்ல, பலரது விரோதங்களையும் சம்பாதித்துக் கொண்டுள்ளார். எமது பிரதமருடன் அவர் தொலைபேசி உரையாடல் எப்படி அமைந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வாரம் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தின் முன்னாள் கவர்னராக கடமையாற்றியவரும் நடிகருமான ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகர் உடைய விரோதத்தை சம்பாதித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். அப்ரென்டிஸ் என்ற தொலைக்காட்சி தொடரை அவர் முன்னர் நடத்திய போது மக்களின் ஆதரவு அதிகமாக இருந்தது என்றும், தான் அதிபருக்கான போட்டியில் ஈடுபட்ட போது அது ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகரிடம் கையளிக்கப்பட்டது, அதன் பின்னர் மக்கள் ஆதரவு குறைந்து விட்டது என்று டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கூட்டத்தில் கூறினார்.
But we had tremendous success on the Apprentice, and when I ran for president, I had to leave the show. That's when I knew for sure I was doing it. And they hired a big, big movie star, Arnold Schwarzenegger, to take my place. And we know how that turned out. The ratings went right down the tubes. It's been a total disaster. And I want to just pray for Arnold, if we can, for those ratings.
அதற்கு, சரி, நீர் தொலைக்காட்சியில் மக்களை அதிகமாக கவர்ந்துள்ளீர் என்பதால் நாம் இருவரும் எமது வேலைகளை மாற்றிக்கொள்வோமா என்று ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகர் உடனேயே பதில் அளித்திருக்கிறார்.
Hey Donald, I have a great idea. Why don't we switch jobs? You take over TV because you're such an expert in ratings, and I take over your job, and then people can finally sleep comfortably again.
இப்படியாக நகைச்சுவையாளர்களுக்கு தினமும் தீனி போட்டுக் கொண்டிருக்கிறார் அமெரிக்காவின் புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஓரளவு நடுநிலையாக அரசியலை அவதானிக்கும் ஷிராப்தி கிருஷ்ணா ஒவ்வொரு நாளும் டொனால்ட் ட்ரம்ப் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறார் என்கிறார்.
தினம் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஆயிட்டு. முதல்ல அவரோட இன்னர் சர்க்கிள்ல ஒருத்தர் ஸ்டீவ் பேனன் ஒருத்தர் இருக்கார். அவரோட கிரெடென்ஷியல்ஸ் கொஞ்சம் குவஸ்டனபிளா இருக்கு. அவரை வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கவுன்சில் பிரசிடென்ட் ட்ரம்ப் சேர்த்திருக்கார். அடுத்தது என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப்போட பெரிய உள்ள சவுத் அமெரிக்கால ஏதோ ஒரு பர்சனல் ட்ரிப்க்கு போயிருந்தார். அந்த ட்ரிப் அமெரிக்கன் டாக்ஸ் பேயர் ரீஎம்பர்ஸ் பண்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போ சூப்பர் பவுல்ல ப்ரொட்டஸ்ட், நாளைக்கு சூப்பர் பவுல் பெரிய ஒரு ஸ்போர்ட்டிங் இவெண்ட் அங்க ப்ரொட்டஸ்ட் ஆக போகுதுன்னு, அது ஒரு புது நியூஸ். இன்னைக்கு ஃபாக்ஸ் நியூஸ்ல ரஷ்யா பத்தி யாரோ கேட்டிருக்காரு. அதுல காமெண்டேட்டர் ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஒரு பில் ஒரு ஐலின் ஒரு ஜென்டில்மேன் அவர் கேட்டிருக்காரு, என்ன ஏன் மிஸ்டர் பூட்டின் பத்தி, அவர் ஏன் நீங்க மிஸ்டர் பூட்டின் பத்தி பாசிட்டிவா பேசுறீங்க, அவர் மர்டரர் இல்லையா? அதுக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இல்ல மர்டரர் அவர் இருக்கலாம், ஆனா நிறைய பேர் நம்ம கூட மர்டரர் இல்லையான்னு அப்படி ஒரு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ப்ரொவகேட்டிவ் அண்ட் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங் வந்துட்டு இருக்கு. இப்போ
அவர் தேர்தலுக்கு முன் சொன்னதைத்தான் செய்து வருகிறார் என்கிறார் ரிப்பப்ளிக்கன் கட்சியின் ஆதரவாளர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அரசியல் அவதானி மித்ரன் கருணானந்தன்.
இது வந்து அவருடைய முதல் 100 நாள் அஜெண்டா. அவர் கேம்பெயின் பண்ணிக்கலாம், ப்ராமிஸ் 100 நாள் என்ன செய்வார், அந்த லிஸ்ட்ல தான் இப்ப செய்து வந்து வரார். 100 நாளுக்கு பிறகு என்ன செய்வாரோ தெரியாது. தேர்தலுக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் தான் என்னென்ன செய்வார் என்று சொன்ன காரியங்களை தான் இவர் இப்ப செய்து வந்து வரார். பலர் நினைத்தார்கள் இவர் தேர்தல் வெல்வதை தாண்டி சில காரியங்களை சொன்னார் என்று, பட் இவர் வந்து உண்மையாக தான் சொன்ன காரியங்களை அவற்றை பிரமிசுகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். இவர் கடந்த 2 கிழமையாக பல எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ஸ் என்று சொல்ற இடங்களில் கையெழுத்து வைத்திருக்கின்றார். இது வந்து காங்கிரஸ் இந்த பெர்மிஷன் இல்லாமல் சட்டத்தை டெம்பரரியா மாற்றலாம், அது பிரசிடென்ட் இருக்கிற ஒரு பவர். பழைய எல்லா பிரசிடென்ட்ஸும் எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் இந்த இதை செய்திருக்கிறார்கள், பட் அவர்கள் அமைதியாக செய்துட்டு போயிருப்பார். இவர் அந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ஸை பெருசாக அனௌன்ஸ் பண்ணி தான் இதை செய்யறேன் என்று சொல்லி காட்டி செய்கிறார். அது அவர் வேணுமென்ற அப்படி செய்கிறார், பிகாஸ் அவருடைய சப்போர்ட்டர்ஸ் தெரியும் என்ன செய்கிறார் என்று.
தனது பெயருக்காகத்தான் அவர் இப்படி இயங்குகிறார் என்று சொல்கிறார் டெமோக்ராட்டிக் கட்சி ஆதரவாளர் பழனி நடராஜா.
தன் பெயரைத்தான் பெருசா வர வேணும், தான் தான் அந்த ஒரு இதுக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அவற்றை பார்க்க போன அவற்றை ஹிஸ்டரி சரித்திரத்துல அவர் அதைத்தான் செய்கிறார். அவருக்கு எங்க போனாலும் தன் பெயர் பில்டிங்ல தன் பேரை போடுறது, பிசினஸ்ல போடுறது, அப்படி செய்கிறார் ஒழிய மற்றும்படி நான் நினைக்கல நாட்டுக்கு பெருசா எதையும் செய்யக்கூடியதா இருக்குமென்று இவரால். ஏனென்றால் எல்லாம் ஒரு திடீரென்று நடக்கிறதால கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கட்டம் தான். என்னத்தை செய்தாலும் திடீரென்று செய்ய வலிக்கிறேன். இது பெரிய நாடு, நிறைய ஆட்கள் இருக்கிறோம், அந்த இது விஷயத்துல வேற வெற்றிகரமா முடிப்பாரா தெரியாது. அவர்கிட்ட சில சில நல்ல ஐடியாக்கள் இருக்குது, என்றாலும் அது சரியா செய்யறதுக்கு அவர் துவங்கினது முழுக்கலும் கோணலாத்தான் துவங்கிட்டார்.
டொனால்ட் ட்ரம்ப் தன்னை பற்றி என்னதான் சொல்கிறார்?
I can be the most presidential person ever. We had the biggest audience in the history of inaugural speeches. The labor leaders that came out, one of them said it was the single greatest meeting I've ever had with anybody. It's the highlight of my life. I've had a wonderful life and wonderful success. People loved it. They loved it. They gave me a standing ovation for a long period of time. When you look at this tremendous sea of love, I call it a sea of love.
அவர் கொண்டு வந்த முதல் சட்ட மாற்றங்களில் ஒன்று குடிவரவு குறித்தது. குடிபெயர்ந்திருக்கும் பழனி நடராஜா இது குறித்து கவலை கொள்ளவில்லையா என்று கேட்டதற்கு,
இப்ப நாங்கள் வந்து கனகாலம் என்றபடியா எங்களுக்கு இதை பற்றிய தாக்கம் ஒன்றும் இருக்காது. கிரீன் கார்டோட இருக்கிறவைக்கு, வதிவிட இதுகளோட இருக்கிறவைக்கு சில நேரம் என்னவேன் கஷ்டங்கள் வர கூடும். மற்றபடி சிட்டிசனா இருக்கிறவைக்கு நான் நினைக்கிறேன் உண்டு.
தடை செய்யப்பட்ட நாடுகளில் சில முக்கியமான நாடுகள் இடம்பெறவில்லை என கூறும் ஷிராப்தி கிருஷ்ணா ஒரு குடிவந்த குடிமகனாக இருப்பதால் தான் அவதானமாகத்தான் இருக்கிறேன் என்கிறார்.
இந்த ட்ரான் பத்தி அவர் கேம்பெயின்ல இருக்கப்போவே பேசிட்டிருந்தார். சிலப்போ கேம்பெயின்ல சொல்றது எலெக்ஷன் ஜெயிச்சப்புறம் பண்றதுலயும் வித்தியாசமா இருக்கும். ஆனா இந்த மேட்டர்ல அவர் சொன்ன மாதிரி பண்ணிருக்கார். ஆனா பிரான் சர்ப்ரைஸாவே ஒன்றும் இல்லை. அப்படி ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு, பேசியிருக்கா இதை பத்தி. என்ன சர்ப்ரைசிங்கா இருந்ததுன்னா சில கண்ட்ரிஸ் அந்த பிரான்ல இருந்து விட்டுருக்கா. ஏன்னா அமெரிக்கால ரீசெண்ட் டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் பண்ற கண்ட்ரிஸ் அந்த பிரான்ல இன்க்ளூடடா இல்லை, அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. பாகிஸ்தான் இல்ல, சவுதி அரேபியா இல்ல, இந்த ஒர்லாண்டோ நைட் கிளப் மசக்கர்ல அது, ஆப்கானிஸ்தான் கூட இல்லை. ஸோ அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. As an immigrant, எந்த கண்ட்ரில இருந்தாலும் அட்லீஸ்ட் எப்போதும் அப்படி ஒரு விஜிலண்டா இருக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும், அது அவ்வளோ ஒன்று சர்ப்ரைசிங்கா இல்லை. ஆனால் இட் இஸ் சம்திங் டு திங்க் அபவுட் அண்ட் பி விஜிலண்ட் ஆஃப்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அமெரிக்காவின் புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறித்த அமெரிக்காவில் வாழும் சில தமிழர்களின் கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்திலும் ரிப்பப்ளிக்கன் கட்சியே பெரும்பான்மை வகிப்பதால் டொனால்ட் ட்ரம்ப் நினைத்ததை சாதிக்க முடியும் என்றும் அதற்கு தான் சார்ந்த டெமோக்ராட்டிக் கட்சியும் ஒரு காரணம் என்கிறார் பழனி நடராஜா.
அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, காரணம் காங்கிரஸ்லயும் செனட்லயும் அவருக்கு மெஜாரிட்டி இருக்குது. அந்த விஷயத்துல தன்னால கையில கூடிய தான் செய்யத்தான் பார்ப்பார். இப்ப இருக்கிற நிலவரத்துல நான் டெமோக்ராட்ஸுக்கு ஃபியூச்சர் இருக்கு. வடிவ பாவிக்கல என்னண்டா டெமோக்ராட்ஸ் அண்டுட்டு தங்களுக்கு சப்போர்ட் இருக்குத்தானே அண்டுட்டு பேசாமலே விட்டுட்டோம். இது டெமோக்ராட்ஸ் விட்டப்புல ட்ரம்ப்ல பிள்ளை இல்ல, டெமோக்ராட்ஸ் விட்டப்புலையெல்லாம் ட்ரம்ப் வர வேண்டியா இருந்தது. ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா செய்தது.
பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை மக்கள் கண்டால் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஆதரவு தொடர்ந்தும் இருக்கும் என்கிறார் பழனி நடராஜா.
இந்த அனுபவத்தின்படி எக்கனமி நல்லா இருந்தது என்ற பொருளாதாரம் அங்க ஒரு பிளைம் இருக்காது. வெளிநாட்டு கொள்கைகளை பற்றி நாங்கள் ஒன்னும் சொல்லலாம், அது ஏனென்றால் அது நேரத்து நேரம் மாறிக்கொண்டிருக்கும். இங்க இருக்கிறவங்களுக்கு பாக்கல எங்கட பொருளாதாரம் சரியா இருக்குமா இருந்தால் அவரால் நடத்தி கொண்டு போகலாம் டொனால்ட் ட்ரம்ப்.
இதேவேளை மற்றைய அமெரிக்க அதிபர்கள் செய்யாத ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் செய்வதாக குற்றம் சுமத்தப்பட்டாலும் அது உண்மையில் புதிய விடயமில்லை என்று விளக்குகிறார் மித்திரன் கருணானந்தன்.
டொனால்ட் ட்ரம்ப் ஆல்சோ இன்னொரு சரியத்தில் வித்தியாசமாக முதல் தடவையாக ஒரு பிரசிடண்டுக்கு செய்கிறது என்றால் தான் மக்களுக்கு நேராக சொல்ல வேண்டிய காரியங்களை ட்விட்டர் மூலமாக ட்வீட் பண்ணி கொண்டிருக்கின்றார். பல வருடங்களுக்கு முதல் ரோசவெல்ட், பிராங்க்லின் டெலானோ ரோசவெல்ட் என்ற பிரசிடென்ட் ஃபயர்சைட் சாட் என்று தொடங்கினார். அப்போ அந்த நாட்களில் ரேடியோவில் ஆக்கள் பின்னேரம் இருந்து நேராக பிரசிடென்ட் கதைக்கிறத கேட்பார்கள். அது முதத்தரம் அப்படி நடந்தது இந்த பிரஸ்க்கு பிடிக்கவில்லை. பிறகு ஜான் எஃப் கெனடி, அப்புறம் இன்னொரு பிரசிடென்ட் தொலைபேசி டெலிவிஷனில் நேரடியாக ஈடுபட்டுள்ளார். இப்படி வேற வேற மீடியாவை பிரசிடென்ட் பார்த்திருக்கிறார்கள் டு அவாய்ட் த பிரஸ் அண்ட் நேரடியாக மக்களுக்கு போறதுக்கு. ஒபாமா, பிரசிடென்ட் ஒபாமா முதல் முறையாக சோசியல் மீடியாவை பாவித்திருந்தார். சோசியல் மீடியாவை பாவித்து மக்களுடன் தொடர்பு இருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக ஒரு பிரசிடனுக்கு ட்விட்டர் பாவித்து ட்வீட் பண்ணி கொண்டிருந்தார். பிரசிடன்ட் போய் பிரசாட்டு பழைய காலத்துல ரீரைட் த ஸ்டோரி, இவர் அதை பைபாஸ் பண்ணி போகிறார். நேராக நமக்கு இவர் வந்து ஒயிட் ஹவுஸ் பிரஸ் பிரீஃபிங் ரூமை ஒயிட் ஹவுஸுக்கு வெளியில் மூவ் பண்ண யோசிக்கின்றார். அது என்னென்றால் அந்த பிரஸ் ரூம் வந்து இப்போ இருக்கிற ரூம் ஸ்மால் ரூம், ஓன்லி ஒரு கொஞ்சம் பிரஸ் ஆக்கலாம் அவர்கள் இருக்கலாம். வெளியில பெரிய ஒரு ஹாலுக்கு மூவ் பண்ணா அவரை வந்து யாரையும் வேற பண்ணலாம்னு சொல்லுகிறார்.
இவையெல்லாம் சாதாரண மக்கள் பார்வை என்றால் ஒரு அரசியல் பேராசிரியர் எப்படி பார்க்கிறார்? அமெரிக்காவின் மெர்லன் மாநிலத்தில் உள்ள சலிஸ்பரி பல்கலைக்கழக கான்ஃபிளிக்ட் அனாலிசிஸ் அண்ட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் துறை தலைவராக கடமையாற்றும் முனைவர் கீத பொன்கலன்,
டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலில் போட்டியிடுகின்ற காலத்திலேயே அமெரிக்காவுக்கான குடிவரவு தொடர்பான எதிரான ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்து தான் தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். ஆகவே அவர் தேர்தலை வெற்றி அடைந்ததன் காரணமாக அதை தடை செய்வதற்கான ஒரு ஆணை அவருக்கு இருக்கின்றது என்று நாங்கள் கருதலாம். பதவியேற்றதன் பின்னர் அவர் அமெரிக்காவுக்கான குடிவரவு தொடர்பான மிக கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகின்றார். அது எதிர்வரும் காலங்களிலும் தொடர்ந்து நடைபெறும் என்று நான் நினைக்கின்றேன். இத்தகைய ஒரு பின்னணியில் தான் ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த வாக்குவாதங்கள் அல்லது தொடர்புகள் கவனிக்கப்பட வேண்டும். 1000க்கும் அதிகமான 1500 அளவான அகதிகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு உடன்படிக்கை இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. ஆகவே அதற்கு எதிராக பேச வேண்டிய ஒரு அவசியம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது இருக்கின்ற நிலையில் பார்க்கின்ற போது டொனால்ட் ட்ரம்ப் ஆஸ்திரேலியா மட்டுமல்ல பல நாடுகளுடைய தலைவர்களுக்கும் எதிராக கடுமையான ஒரு போக்கை வெளிப்படுத்தி வருகின்றார். அந்த கடுமையான போக்கு எதிர்காலத்திலும் தொடரும். இந்த பிரச்சனை எவ்விதம் எதிர்காலத்தில் முடிவடையும் என்பது ஆஸ்திரேலியாவுடைய பொறுமையை அடிப்படையாக கொண்டுதான் நிர்ணயிக்கப்படும். டொனால்ட் ட்ரம்பினுடைய போக்கிலும் கொள்கையிலும் மாற்றம் ஏற்படும் என்று யாராவது கருதுவார்களாக இருந்தால் அது தவறானதாக இருக்கும். அவர் கடுமையான பேச்சில் ஈடுபடுவார் என்பது தெளிவானது. ஆனால் நாடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையில் ஈடுபடுவாரா என்பது இன்னும் தெளிவானது அல்ல. இந்த கடும் போக்கு பேச்சளவில் தான் இப்பொழுது பெருமளவுக்கு காணப்படுகின்றது, ஏனைய நாடுகளுடனான தொடர்பு. ஆகவே இந்த கடும் போக்கை எந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா சகித்துக் கொள்ளும் என்பதை பொறுத்தே இந்த பிரச்சனையுடைய பரிமாணம் வெளிப்படும் என்று நான் நினைக்கின்றேன். உதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மிக கடுமையாக பேசினார் என்ற ஒரு பாரிய ஒரு செய்தி அமெரிக்காவில் காணப்பட்டிருந்தது. ஆனால் ஆஸ்திரேலியர்கள், ஆஸ்திரேலியாவுடைய வெளிவிவகாரத்துறை பேச்சுவார்த்தைகள் அவ்வளவு மோசமானதாக இருக்கவில்லை என்று கூறியிருக்கின்றனர். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற நிலையில் ஆஸ்திரேலியா மட்டத்திலிருந்து அதிகமான ஒரு சகிப்புத்தன்மை காணப்படுகின்றது. அதே ஒரு போக்கு மெக்சிகோ தொடர்பான விடயத்திலும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த பிரச்சனை வெடிக்குமா வெடிக்காதா அல்லது ராஜதந்திர ரீதியாக தீர்க்கப்படுமா என்பது இந்த நாடுகளுடைய சகிப்பின் எல்லையை பொறுத்து நிர்ணயிக்கப்படும் என்று நான் நினைக்கின்றேன்.